கிறித்துவர்களுக்கான அந்த நற்செய்தி என்ன? பைபிள் அந்த நற்செய்தியை பற்றி கூறுவதுதான் என்ன? திருக்குரான் அந்த நற்செய்தி குறித்து என்ன பேசுகிறது? அந்த நற்செய்தி குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன?
அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகின் அதிக மக்கள் கிறித்துவ மதத்தை தங்கள் வாழ்க்கை முறையாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். இயேசு இறைவனா, இறைவனின் புதல்வனா என்பதிலும் இறைவனின் ஏகத்துவத்தை குறித்தும் உறுதியான முடிவை கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்நிலையில் பிதா, மகன், பரிசுத்தாவி எனும் முக்கடவுள் கொள்கையில் அவர்களின் வாத விவாதங்களுக்கான பதிலுரைகள் இறைவனின் ஏகத்துவத்தை குறித்த கண்ணோட்டம் ஆகியவற்றை முன்வைப்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக கிறித்தவர்கள் தமது வேத நூலாக கருதும் பைபிள் இறைவனை குறித்தும் அவனுடைய ஏகத்துவத்தை குறித்தும் முன்வைக்கும் உண்மையை எடுத்து கூறுவதென்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் இயேசு கிறிஸ்தவர்கள் போதித்த இறைவன் ஒருவனே எனும் ஏக இறை கொள்கையை பைபிளும் இன்ன பிற இறை வேதங்களும் எவ்வாறு உறுதிப்படுத்துகின்றன என்பதை இந்த அமர்வில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எனது இந்த வாதத்துக்காக கலாநிதி நாசி அல் அர்ஃபாஸ் அவர்கள் எழுதிய நூல்களின் குறிப்புகளை இங்கே பயன்படுத்துகின்றேன். இதற்காக பைபிளின் உண்மையான வசனங்களை திருக்குரானின் வசனங்களோடு ஒப்பிட்டு காட்டி இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒரு இறை தூதரே என்பதையும், அவர் போதித்த மார்க்கம் திருக்குரானும் ஏனைய இறை வேதங்களும் போதித்த மார்க்கமே என்பதையும் இதன் மூலம் நிரூபிக்க முயல்கின்றேன். முஸ்லிம்கள் புனிதமாக கருதுகின்ற இறுதி இறைவேதமான திருக்குரான் கிறிஸ்துவர்களை பற்றி பேசுகிறது. திருக்குரானின் 5வது அத்தியாயமான அல்மாய்தா அத்தியாயத்தின் 82வது வசனம் கூறுவதை கேளுங்கள். திண்ணமாக நாம் கிறிஸ்துவர்களே என்று சொல்பவர்கள்தாம் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் நிச்சயமாக காண்பீர். இதற்கு காரணம் அவர்களுள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் ஆழ்ந்த துறவு மனப்பான்பு கொண்டவர்களும் இருப்பதுதான். அத்துடன் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இல்லை. இறை தூதர் மீது இறங்கியவற்றை அவர்கள் செவியுறும்போது சத்தியத்தை தாம் அறிந்து கொண்டதன் விளைவாக அவர்களின் கண்கள் கண்ணீர் சிந்துவதை நீர் காண்பீர். எங்கள் இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை சாட்சி வழங்குபவர்களுடன் எழுதுவாயாக. திருக்குரான் கிறித்துவர்கள் குறித்து சொல்லும் சான்றுதான் நான் மேலே சொன்ன வசனம். வரலாறும் இதற்கு சாட்சியாக இருக்கின்றது. இஸ்லாத்தின் தூதையேற்ற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதற்கு உதவியர்களும் பெருந்தொகையினராக இருக்கின்றார்கள். இன்றும் மேற்குலக கிறிஸ்துவ நாடுகளில் இஸ்லாத்தை தழுவோரின் வீதம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சத்தியத்தை காணும்போது அது எங்கிருந்து வருகின்றது என நோக்காமல் ஏற்பதுவே மனித பண்பு. சத்தியத்திற்கு தலைவணங்கும் பணிவு மனப்பாங்கு மிக உயர்ந்த மனித பண்பாக இருக்கிறது. இவ்விரு பண்புகளும் கிறிஸ்தவர்கள் பலரிடம் காணப்படுவதால் அவர்களை முஸ்லிம்களுக்கு ஏனையவர்களை விட நெருக்கமாக இருப்பார்கள் என்று பறைசாற்றுகிறது திருக்குரான். இந்த பின்னணியில்தான் இறை தூதின் அடிப்படை உண்மையொன்றை மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு சுட்டிக்காட்ட நாம் முயற்சி செய்கின்றோம். எல்லா இறை தூதர்களும் இறைவன் ஒருவனே எனும் ஏகத்துவத்தையே அறிவுறுத்தினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற இயேசு கிறிஸ்தவர்களும் இந்த அடிப்படை செய்தியைத்தான் கொண்டு வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற இயேசு கிறிஸ்தவர்கள் ஒரே இறைவன் எனும் செய்தியையே அறிவுறுத்தினார்கள் என்பதற்கு பைபிளிலிருந்து நிறைய ஆதாரங்களை காட்ட முடியும். இந்த உண்மையை கிறிஸ்துவ சகோதரர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும் என்றும் திருக்குரான் எதிர்பார்க்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சுற்றி வளைக்க தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பின்னர் ஒரே ஒரு செய்திதான், உண்மையான செய்திதான் திரும்ப திரும்ப மனித குலத்துக்கு அனுப்பப்பட்டது. இதனை நாமும் அறிவோம், நமது கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் அறிந்திருக்கின்றார்கள். அந்த உண்மை செய்தியை மக்களுக்கு நினைவுபடுத்தவும் அதன் மூலம் அவர்களை மீண்டும் பழைய உண்மையான வாழ்க்கை பாதையில் பயணிக்கச் செய்யவும் இறை தூதர்கள் பலரும் பல்வேறு பகுதிகளில் இந்த உலகில் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற நோஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற மோசஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற இயேசு கிறிஸ்து மற்றும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய இறை தூதர்களை தன் புறத்திலிருந்து இறைவன் அனுப்பி வைத்திருக்கின்றான். தன்னுடைய செய்தியை மனிதகுலத்துக்கு எத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இவர்கள் அனைவரும் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆம், அந்த செய்திதான் என்ன? ஆதிகாலம் முதல் இறுதி இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனுப்பப்பட்ட அந்த செய்திதான் என்ன? இதோ அந்த நேர்ச்செய்தி. உண்மையான இறைவன் ஒருவன், ஒருவன் மட்டுமே. அந்த ஏக இறைவனை மட்டுமே வணங்குங்கள். அவனுக்கு மட்டுமே அஞ்சி அவனுக்கு மட்டுமே அடிபணியுங்கள். இதுதான் அந்த நற்செய்தி. இப்போது இந்த அமர்வில் இறைவன் ஒருவனே என்கின்ற அந்த முழக்கத்தை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அனுப்பி வைத்த இந்த தூதர்கள் மட்டுமல்லாது இன்னும் பல நபிமார்களையும் இறை தூதர்களையும் அனுப்பி வைத்தான் ஏக இறைவன். இறைவன் தந்த பல்வேறு இலட்சியங்களையும் குறிக்கோளையும் மக்களிடையே நிறைவேற்றிட வேண்டும் எனும் ஒரு மாபெரும் பணியோடு அவர்கள் மிக சிரத்தையுடன் களத்தில் இறங்கினார்கள். இறைவனிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெற்று அதனை மக்களிடம் சேர்ப்பித்தார்கள். தமது சமூக மக்களிடம் இறைவன் ஒருவனே எனும் செய்தியை எடுத்துரைத்தார்கள். தமது மக்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக விளங்கி காட்டினார்கள். ஏக இறைவனுக்கு மட்டுமே அஞ்சி அவனுக்கு மட்டுமே அடிபணியுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டு அவன் பால் அவர்களை திரும்ப அழைத்தார்கள். மார்க்க மற்றும் ஒழுக்கவியல் விஷயங்கள் குறித்து தம்மை பின்பற்றுவோருக்கு அறிவுறுத்தினார்கள். தாமும் அதனை பின்பற்றி காட்டினார்கள். சத்திய பாதையிலிருந்து விலகி இறைவனுக்கு மாறு செய்தோரையும் பல கடவுளையும் சிலைகளையும் வணங்கி வந்தோரையும் நேர்வழியின் பக்கம் வழிநடத்தி சென்றார்கள். இறுதி தீர்ப்பு நாள் குறித்தும் சுவனத்துக்கும் நரகத்துக்கும் இட்டுச் செல்லக்கூடிய செயல்கள் குறித்தும் மக்களுக்கு பிரித்து காட்டி எச்சரித்தார்கள். இப்பிரபஞ்சத்தில் உள்ள படைப்பினங்கள், விலங்கினங்கள், மனிதகுலம், இறை தூதர்கள் இன்னும் ஒவ்வொன்றையும் படைத்தவனும் அதனை பரிபாலிப்பவனும் அதனை அழிக்கப் போகின்றவனும் ஏக இறைவன் மட்டுமே என்பதனை அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். இன்னும் மற்ற வார்த்தைகளில் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயற்கை உள்ளிட்ட பிரபஞ்சம் முழுவதையும் அதில் உள்ள ஒவ்வொன்றையும் படைத்தவன் அந்த உண்மையான ஏக இறைவன் மட்டுமே. வாழ்க்கை, மரணம், மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்வு ஆகிய அனைத்தின் அதிபதியும் படைப்பாளனும் அவன் ஒருவன் மட்டுமே. யூத, கிறிஸ்துவ, இஸ்லாமிய இன்னும் பிற நூல்கள் உண்மையான இறைவனின் படைப்பாளனின் ஏகத்துவத்துக்கு சான்று பகர்வதையும் அதனை நிரூபிப்பதையும் நாம் காண முடியும். ஆராய்ச்சியாளர் ஒருவரோ அல்லது சத்தியத்தை குறித்து அறிய விளைபவரோ இறைவனை குறித்து விவிலியம் என்கின்ற பைபிள் மற்றும் திருக்குரான் போன்ற புனித வேதங்களை நடுநிலையுடன் ஆராய்கின்றார் என்று எடுத்துக்கொள்வோம். அத்தகையவர் உண்மையான ஏக இறைவனுக்கு மட்டுமே உரிய அம்சங்களை அவற்றில் காண முடியும். கடவுள்கள் என்று விளிக்கப்படுபவர்கள் அனைவரை விட்டும் அல்லது எது ஒன்றை விட்டும் உண்மையான ஒரே ஏக இறைவனை தனிமைப்படுத்தி காட்டும் சிறப்பம்சங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இங்கு தெரிய வருகின்றன. நாம் அவற்றை பட்டியலிட்டும் காட்ட முடியும். உதாரணத்துக்கு சிலவற்றை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உண்மையான ஏக இறைவனே ஒவ்வொன்றின் படைப்பாளனே தவிர அவன் படைக்கப்பட்டவன் அல்லன். இந்த உண்மையான ஏக இறைவன் ஒரே ஒருவன் மட்டுமே. அவன் மூன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டவனோ அல்லன். அவன் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் என் நிலையிலும் இணையோ துணையோ இல்லாதவன். இந்த உண்மையான இறைவன் கண்ணுக்கு புலப்படாதவன். இம்மை வாழ்வில் எவராலும் காண முடியாதவன். அவன் தனது உண்மையான வடிவற்ற தன்மையை விட்டும் வேறு எந்த ரூபமும் அவதாரமும் எடுக்காதவன். அந்த ஏக இறைவனே நித்திய ஜீவன், அழிவே இல்லாதவன். அவன் தன் நிலையில் மாறுபடுவதும் இல்லை, அவனுக்கு மரணமும் இல்லை, அழிவும் இல்லை. ஏக இறைவன் பெற்றோர், மனைவி அல்லது பிள்ளைகள் என்று உறவு எவரிடமும் கொள்ளாதவன். அத்தகைய உறவுக்கான தேவையும் இல்லாதவன். அவன் எந்த தேவையும் இல்லாதவன். அது மட்டுமல்ல, உணவு, பானம் அல்லது பிற அத்தியாவசிய தேவைகளை தனக்கு உரியதாக எது ஒன்றின் மீதும் அவசியமும் அற்றவன். ஆனால் அவனை விடுத்து மற்ற அனைத்தும், மற்ற அனைவரும், ஒவ்வொருவரும் அவனிடம் தேவையுடையவர்கள்தான். இந்த ஏக இறைவன் ஒருவன் மட்டுமே தனது பண்புகளில் தனித்தன்மை மிக்கவன். எது ஒன்றும் அவனை போன்று ஆக முடியாது. அவனை போன்று வேறொன்று எதுவும் இல்லை. அவனுடைய பண்புகளில் வேறெதையையும் ஒப்பிட்டு போகவும் முடியாது. அது மனிதராயினும் சரி, விலங்காயினும் சரியே, அவனை போன்ற பண்புகள் எவரிடத்திலும் இல்லை. ஏக இறைவனை விடுத்து மற்ற கடவுள்கள் அனைத்தையும் சீர்தூக்கி நிராகரித்திட ஏக இறைவனின் இந்த பண்புகளே போதுமானதாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏக இறைவனின் ஏகத்துவத்தை குறித்து பைபிள் மற்றும் திருக்குரான் கூறும் வசனங்களைக் கொண்டும் நான் இப்பொழுது சொன்ன இந்த உண்மை செய்திகளை விளக்கிட முடியும். ஆனால் அதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களின் இந்த ஏக இறை கொள்கை குறித்த கருத்தை உங்கள் முன் வைக்க விளைகின்றேன். கிறிஸ்தவர்கள் அவர்களில் சிலர் வியப்புற்று கூறுகின்றார்கள், இறைவன் ஒருவனே என்பது சந்தேகத்துக்கிடமின்றி தெளிவான ஒன்றே. நாங்களும் ஒரு இறைவன் மீதுதானே நம்பிக்கை கொண்டுள்ளோம். இதில் என்ன மாறுபாடு காண்கின்றீர்கள்? இது கிறிஸ்தவர்கள் சிலரின் வாதம். வெறும் கிறிஸ்துவத்தை குறித்து பல்வேறு ஆதாரங்களை படித்தும் ஆராய்ந்து பார்த்தும் மேலும் கிறிஸ்தவர்கள் பலருடன் உரையாடியும் நாம் இங்கு வர முடிகின்ற முடிவு ஒன்றே ஒன்றுதான். அந்த முடிவு என்ன? கிறிஸ்துவர்கள் கூறும் ஒரு இறைவன் என்பவன் தந்தையான இறைவன், தமையனான இறைவன், பரிசுத்தாவியான இறைவன். பகுத்தறிவின் அடிப்படையில், ஒரு சாதாரண சூத்திரத்தின் அடிப்படையில், நேர்மையான உண்மையான எந்த ஒரு மனிதரும் நான் இப்பொழுது கூறிய இந்த விளக்கத்தை குறித்து எப்படிப்பட்ட வினாக்களை எழுப்ப முடியும் தெரியுமா? முதலில் மூன்று கடவுள்களை பற்றி கூறிவிட்டு இறைவன் ஒருவனே என்று கூறுவதன் பொருள் என்ன? அடுத்து கிறிஸ்துவர்களின் இந்த வாதப்படி இறைவன் என்பவன் மூவரில் ஒருவனா அல்லது ஒருவரில் மூவனா? அது மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ கோட்பாட்டின்படி இம்மூன்று கடவுளிருக்கும் வெவ்வேறு அடையாளங்கள், பண்புகள், பாத்திரங்கள் என்று செயற்பாடுகளும் தனியாக இருக்கின்றன. அதாவது தந்தையான இறைவனை பற்றி கூறும்பொழுது அவன் படைப்பாளன், தமையனான இறைவனை பற்றி கூறும்பொழுது அவன் காப்பாளன், பரிசுத்தாவியான இறைவனை பற்றி கூறும்பொழுது அவன் அறிவுரை வழங்குபவன். இப்படி மூன்று வெவ்வேறான பண்புகளையும் பாத்திரங்களையும் செயற்பாடுகளையும் கொண்டிருக்கின்றான் கிறிஸ்துவர்கள் கூறுகின்ற அந்த இறைவன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தமையனான இறைவன் அல்லது இறை மைந்தன் என்றால், அவரே உண்மையான இறைவன் அல்லது ஓர் இறைவனின் பகுதியானவர் என்றால், இறைவனை காண முடியாது, அவருடைய குரலை எவரும் கேட்க முடியாது எனும் விவிலியத்தின் அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக இது இருக்கவில்லையா என்ன? பைபிள் கூறுகின்ற, விவிலியம் கூறுகின்ற அந்த வசனங்களை உங்கள் முன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பைபிளின் யோவான் அத்தியாயத்தின் 5:37 பகுதி, நீ அவருடைய குரலை செவியுற்றதுமில்லை, அவருடைய ரூபத்தை கண்டதுமில்லை என்று பேசுகிறது. அதேபோல் தி மத்தேயு 1:16 பகுதி, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கின்ற என்று இந்த இறைவனை குறித்து பேசுகிறது. அதேபோல் யாத்திராகமத்தின் 3:20 பகுதி, நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷரும் என்னை கண்டு உயிருடன் இருக்கக்கூடாது என்றார் என்று இறைவனுடைய பண்பை குறித்து முன்வைத்து பேசுகிறது. இதுபோன்ற பைபிள் வசனங்கள் மற்றும் இன்ன பிற பைபிள் வசனங்களை கருத்தில் கொண்டு பார்க்கும்பொழுது வியப்புதான் மேலுகின்றதல்லவா? எண்ணத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் விளக்கமாக கூறினால், இதனை வைத்து ஒருபுறம் கிறிஸ்துவ வேத நூலான பைபிள் இறைவனை எவரும் கண்டதில்லை, அவனது குரலை எவரும் செவியுற்றதும் இல்லை என்று வாதிடுகின்றது. ஆனால் ஒருபுறம் இயேசுவே இறைவன் என்று கிறிஸ்தவர்கள் வாதிடுகின்றார்கள். நிலைமை இவ்வாறு இருக்கின்றது என்றால், வேறுபட்ட இவ்விரு சமய கொள்கைகளை எவ்வாறு ஒன்று என நாம் வாதிட முடியும்? அதாவது இவ்விரு வேறுபாடான கொள்கைகளை வைத்து ஒன்றுதான் என்று கிறிஸ்தவர்கள் எவ்வாறு வாதிட முகாந்தரம் இருக்கிறது? இது ஒரு முக்கியமான வினா. இயேசுவின் காலத்தில் யூதர்களோ, அவருடைய குடும்பத்தினரோ அல்லது அவரை பின்பற்றியவர்களோ இயேசுவை சிலருடைய வாதப்படி தமையனான இறைவனை கண்டார்களா, அவருடைய குரலை செவியுற்றார்களா, இறைவனை பற்றிய உண்மை குறித்து மறைவான ரகசியம் ஏதேனும் இருக்கின்றதா? பைபிளில் உண்மையான இறைவன் உறுதியாக தன்னை குறித்து பறைசாற்றுகின்றான். நானே இறைவன், என்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை, நான் இரகசியத்திலும் பரகசியத்திலும் உரையாடியதும் இல்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கின்ற கர்த்தர் என்று. பைபிளின் ஏசாயா அத்தியாயத்தின் 45:19 இவ்வாறு பேசுகிறது. ஆக பைபிள் குறித்த கருத்தோட்டங்கள் இவ்வாறு இருக்க, கிறிஸ்துவர்களின் வாதம் மறுபுறம் வேறுபுறமாக இருக்க, இறை கொள்கை பற்றி இவ்விரண்டு வேறுபாடான கொள்கைகளை முன்வைத்து ஒரே கொள்கை என்று கிறிஸ்தவர்கள் எப்படி வாதிட முடியும்? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி கிறிஸ்தவர்கள் வேத நூலாக மதிக்கின்ற பைபிளிலும், இறைவனின் இறுதி வேதமாகிய திருக்குறானிலும் இறைவன் குறித்த உண்மையை எவ்வாறு அறிந்து கொள்வது, அவை எவ்வாறு பறைசாற்றுகின்றன என்கின்ற திசையை நோக்கி இப்போது நான் உங்களை பயணிக்க அழைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது பொய், எது மனித பகுத்தறிவுக்கு உகந்த விஷயங்களை முன்வைத்து மாறுபாடு இல்லாத, இணை கூற முடியாத விஷயங்களை முன்வைத்து பேசுகிறது, எது அசத்தியத்தை முன்வைத்து மாறுபாடான விஷயங்களை கொண்டு பேசி அது உண்மை என நிரூபிக்க முயல்கிறது என்பதை குறித்து சற்று சிந்தியுங்கள். நான் கூறுகின்ற வசனங்களின் உண்மையான கருத்து வெளிப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் எவ்வித விளக்கங்களும் இன்றி உள்ளது உள்ளபடியே நான் உங்களிடத்தில் பைபிள் வசனங்களை குறித்து பேச விரும்புகிறேன். அந்த பைபிள் வசனங்களை நீங்கள் கவனமாகவும் ஆழத்துடனும் எவ்வித முன் அனுமானமின்றியும் வாசித்து சிந்தித்து உணர வேண்டும். இந்த பயணத்தின் இறுதியில் திறனாய்வுடனும் கவனத்துடனும் நேர்மையுடனும் உண்மையுடனும் சிந்தனை பாங்குடனும் பகுத்தறிவுடனும் வசனங்களை படித்து வாசித்து உணருங்கள். கிறிஸ்துவர்களின் புனித நூலான பைபிளின் பழைய ஏற்பாடு உண்மையான இறைவன் எப்படிப்பட்டவன் என்பது குறித்து பேசுகிறது. பைபிளின் உபாகமும் 6:4 என்னுள்ள வசனம், இஸ்ரவேலரே செவியுறுவீராக, அதிபதியாக எமது இறைவன் ஏக இறைவனே. பைபிளின் மலாசி அத்தியாயம் 2:15 எண், அந்த ஏக இறைவன் எமது வாழ்வின் தத்துவத்தை எமக்காக தொடரச் செய்யவில்லையா என்ன என்று வினா எழுப்புகிறது. ஏசாயா அத்தியாயத்தின் 43:10-11 வசன எண் கூறுவதை நீங்கள் சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கின்றீர்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அதே ஏசாயா அத்தியாயத்தின் 45:21-23 வரை உள்ள வசனங்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று கூறுகின்றன. நீதி பாரும், இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவனே இல்லை, என்னை தவிர வேறெவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் தேவன் இல்லை. இந்த வசனங்கள் பைபிளின் பழைய ஏற்பாட்டிலிருந்து பெறப்பட்ட சில வசனங்கள். இதனோடு தொடர்புடைய நான் வைக்கின்ற வாதத்தோடு தொடர்புடைய இன்ன பிற வசனங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பைபிள் கூறும் இந்த உண்மையான ஏக இறைவன் குறித்து அதே பைபிளின் புதிய ஏற்பாடு என்ன கூறுகிறது? கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். கிங் ஜேம்ஸ் பதிப்புடைய மத்தேயு அத்தியாயத்தின் 19:17-17 வசனம், அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார். யோவான் அத்தியாயத்தின் 17:3 வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவரையும் அறிவதே நித்திய ஜீவன். மத்தேயு அத்தியாயத்தின் 4:10 வசனம் இவ்வாறு கூறுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதேபோல் மார்க் 12:29, இஸ்ரவேலரே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேறு எவரும் இல்லை. அதேபோல் திமோத்தேயு 1:5 வசனம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று மிக அழகாக இறைவனை குறித்து, உண்மையான இறைவனை குறித்து, ஏக இறைவனை குறித்து பேசுகிறது. எனவே இறைவன் என்பவன் ஏகன், அவன் ஒருவன் மட்டுமே. கிறிஸ்துவ கொள்கை வாதப்படி அது 3 கடவுள்கள் கொண்ட ஒரு கடவுள் அல்ல. இதனை பறைசாற்றுகின்ற இன்ன பிற வசனங்களையும் நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அந்த வசனங்கள் திருக்குரான் முன்வைத்து தான் கூறுகின்ற ஏக இறை கோட்பாட்டை வலியுறுத்துகின்ற வசனங்கள். திருக்குரான் கூறுகின்ற உண்மையான ஏக இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? திருக்குரானின் இதயம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஏக இறைவனுடைய ஏகத்துவத்தை துலாக்கல் போட்டு எடை போடக்கூடிய 112 அத்தியாயமாகிய அல் இக்லாஸ் என்கின்ற அத்தியாயத்தின் 1-4 வசனங்கள், அதாவது அத்தியாயம் முழுவதையும் நீங்கள் கேட்டீர்களேயானால் ஏக இறைவன் என்பதற்குரிய அந்த வரையறை பண்பு கோட்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். அந்த அத்தியாயம் பேசுகிறது, நபியே, இறை தூதரே கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் எவரிடத்தும் எத்தேவையும் இல்லாதவன், அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்களே, அவன் யாருடைய சந்ததியும் இல்லை, அவனுக்கு யாரும் சந்ததி இல்லை, மேலும் அவனுக்கு நிகரானவர் எவருமே இலர். அதே திருக்குரான் வசனத்தின் 21 அதே திருக்குரான் அத்தியாயம் 21:25 வசனம் பேசும் பொழுது, திண்ணமாக என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று இறைவனின் ஏகத்துவத்தை பறைசாற்றி பேசுகிறது. திருக்குரானின் 5 அத்தியாயத்தின் 73 வசனம், நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாமவன் என்று கூறியவர்களும் திண்ணமாக நிராகரிப்பாளர்களாகிவிட்டார்கள். உண்மையில் ஒரே இறைவனைத் தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. தாம் இவ்வாறு கூறுவதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளாவிடின் இத்தகைய நிராகரிப்பாளர்கள் அனைவருக்கும் துன்புறுத்தும் தண்டனை கொடுக்கப்பட்டே தீரும். அதேபோன்று திருக்குரான் 27வது அத்தியாயத்தின் 61வது வசனம் பேசும் பொழுது, மேலும் பூமியை தங்குமிடமாக்கியவனும் அதனிடையே ஆறுகளை ஓடச் செய்தவனும் அதற்கு மலைகளினும் முளைகளை அமைத்தவனும் மேலும் இரு கடல்களின் ஜலசந்திகளுக்கு இடையில் தடுப்பை ஏற்படுத்தியவனும் யார்? அல்லாஹுடன் வேறு ஏதாவது கடவுளும் இப்பணிகளில் பங்கு கொண்டிருக்கின்றாரா? இல்லவே இல்லை. மாறாக இவர்களில் பெரும்பாலோர் அறிவிட்டவர்களாயிருக்கின்றார்கள். அதே அத்தியாயத்தின் 63வது வசனம் பேசும்பொழுது, தரை மற்றும் கடலின் இருள்களில் உங்களுக்கு வழிகாட்டுபவன் யார்? மேலும் தன்னுடைய அருளுக்கு முன்னர் காற்றை நற்செய்தியாக அனுப்புகின்றவன் யார்? அல்லாஹுடன் வேறு எந்த கடவுளேனும் இப்பணியை செய்து கொண்டிருக்கின்றதா என்ன? இவர்கள் செய்கின்ற இணை வைப்பு செயல்களை விட்டும் அல்லாஹ் மிக உயர்ந்தவனும் மேலானவனுமாக இருக்கின்றான். முதன் முறையாக படைக்கின்றவனும் பிறகு மீண்டும் படைக்கப் போகின்றவனும் யார்? மேலும் வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அல்லாஹுடன் வேறு எந்த கடவுளேனும் இப்பணியில் பங்கு கொண்டுள்ளதா? நபியே கூறுவீராக, கொண்டு வாருங்கள் உங்கள் அத்தாட்சியை நீங்கள் உண்மையானவர்களாயிருந்தால். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் இப்பொழுது கூறிய இந்த திருக்குரான் வசனங்கள்தான் இறைவனுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றும், அரபி மொழியில் தௌஹீத் என்று வழங்கப்படுகின்ற இறை ஏகத்துவத்தை ஓர் இறை கொள்கை குறித்து பறைசாற்றி போற்றப்படுகின்ற இந்த தூதுதான் திருக்குரானின் மையக்கருத்தாக இருக்கின்றது. இதே மையக்கருத்தை தான் முன்வைந்த வேதங்களிலும் இறைவன் தன் தூதர்கள் மூலம் எடுத்து வைத்தான். இயேசு கிறிஸ்து எனப்படுகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட அனைத்து தூதர்களும் இந்த தூதைத்தான் முன்வைத்து மக்களை நேர்வழியின்பால் அழைத்து ஏகத்துவத்தை கொடிதூக்கி பிடித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரை உங்களுடன் நான் இந்த அமர்வில் உரையாடி இதிலே நான் பயன்படுத்திய வசனங்கள் மேலும் இவற்றையொட்டி இருக்கின்ற இன்னும் கூறப்படாத நான் உங்களுடன் கூறாத உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாத இந்த பிற நூற்றுக்கணக்கான வசனங்கள் பைபிளிலும் திருக்குறானிலும் காணப்படுகின்றன. அவை எல்லாம் உறுதிப்படுத்துகின்ற ஒரே சாராம்சம் என்ன? ஒன்றே ஒன்றுதான் அதிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. உண்மையான இறைவன் ஒருவன் மட்டுமே. அந்த ஓர் இறைவனைத் தவிர வேறு எவரும் இறைவன் இல்லை, இறைவன் ஆக முடியாது. பைபிள் விவிலியம் கூறுவது போல், எசாயா அத்தியாயத்தின் 45:22 வசனம் பறைசாற்றுவது போல், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரும் தேவன் இல்லை. இறைவன் ஒருவனே என்று மட்டும் பைபிள் பறைசாற்றவில்லை. மாறாக அந்த உண்மையான ஏக இறைவன் மட்டுமே படைப்பாளன், அவன் மட்டுமே இரட்சகன் என்று கூறுகிறது எசாயா அத்தியாயம். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. எனவே நான் கூறிய இந்த கடைசி இரு பைபிள் வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துவது என்ன? ஒன்றே ஒன்றைத்தான் உறுதிப்படுத்துகின்றது. அதாவது, இறைத்தன்மை கொண்டவர்களாக கருதப்படும் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவி, அது மட்டுமல்ல இன்ன பிற மதங்கள் கூறுகின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவா, கிருஷ்ணா, அல்லது மனிதரையே கடவுளாக்கி கொண்ட மக்கள் பின்பற்றுகின்ற புத்தர் ஆகிய அனைவரும் இறைவனோ, ஏன் இறைவனுடைய அவதாரமோ கூட அல்லர். மேலும் யூதர்கள் தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் ஏக இறைவனை விடுத்து மற்ற கடவுள்களை வணங்கத் தலைப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக இறை சினம், இறை கோபம் தீச்சுவாலையாக வெளிப்பட்டது. அதேபோல் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற மோசஸ் அவர்களும் தங்கத்தால் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வந்த காளைக்கன்றை அழித்தொழித்தார்கள். மற்ற வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஏகத்துவ அறிவுரைகளுக்கு பகரமாக அவருடைய சீடரான பவுலின் முக்கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பகால கிறிஸ்து சமூகம் உண்மையில் மறுக்கத்தான் செய்தது. அதனால் சொல்லொன்னா துன்பத்துக்கும் கடும் வேதனைக்கும் அந்த சமூகம் ஆளாக நேரிட்டது. ஒட்டுமொத்தமாக கூறினால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இறுதியாக அண்ணலார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய அனைவரும் படைப்பாளனாகிய ஏகையினிடமிருந்து தூதர்களாகத்தான் அனுப்பி வைக்கப்பட்டார்களே அன்றி அவர்கள் இறைவனோ இறைவனின் அவதாரமும் அல்லர். அவர்கள் அனைவரும் ஏந்தி வந்த தூது ஒன்றே ஒன்றுதான், உண்மையான இறைவன் ஒருவன் மட்டுமே, அவனை மட்டுமே வணங்குங்கள், அவனது கட்டளைகளையே சிறமேற்கொள்ளுங்கள். எனவே நபிமார்களும் இறை தூதர்களும் அறிவுறுத்திய தூது செய்தி ஒரே மாதிரியான, ஒரே குறிக்கோளுடனான, ஒரே லட்சியத்துடனான தூது செய்தியாக இருந்தது. எனவே அவர்கள் பின்பற்றிய மார்க்கமும் கடைபிடித்த வாழ்க்கை நெறியும் திண்ணமாக ஒரே மாதிரியானவையாகவே தான் இருந்திருக்க முடியும் என்பதில் கெஞ்சிற்றும் ஐயமில்லை. இறை நாட்டத்தின்பால் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தல் எனும் மிகவும் மேலோட்டமாக அல்லாத, இறை நாட்டத்தின்பால் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தல் எனும் மேலார்ந்த நோக்கமே இறை தூதர்கள் அனைவருடைய கொள்கையாகவும் சங்க நாதமாகவும் இருந்தது என்பது இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த அர்ப்பணித்தல் என்பதன் பொருள் என்ன? இந்த கீழ்ப்படிதல் என்பதன் பொருள் என்ன? இந்த அடிபணிதல் என்பதன் பொருள் என்ன? அதனைத்தான் அரபி மொழியில் இஸ்லாம் என்று கூறுகிறோம். இறை வேதமான திருக்குறானும் இந்த இஸ்லாம் என்பதே இறை தூதர்கள் அனைவரும் பின்பற்றிய மார்க்கமாக இருந்தது என்று ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக பறைசாற்றுகிறது. திருக்குறானின் இந்த பிரகடனத்தை நான் மேலே கூறிய பல்வேறு பைபிள் வசனங்களும் வலியுறுத்தி அதனை அறுதியிட்டு உறுதியாக நிரூபித்து காட்டுகின்றன. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வின் உண்மையான நோக்கத்தை நாம் வெற்றிகரமாக பின்பற்றி வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால், நாம் விளக்கிய இந்த இறை தூதை மனதார ஒப்புக்கொண்டு அதன்பால் உளப்பூர்வமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டால் மட்டும் போதுமா? இல்லை, மாறாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளிட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய உண்மையான வழிகாட்டுதலினின்பாலும் அறிவுரைகளின்பாலும் சலனமற்ற பூரண நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கைதான் மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான இம்மை மறுமை வாழ்வுக்கு நுழைவாயிலாக அமைகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, சத்தியத்தினாட விளைகின்றீர்களா நீங்கள்? வெற்றிகரமான சூனப்பெற்றை அடைய விரும்புபவரா நீங்கள்? இன்றே இப்பொழுதே உங்களுடைய காலம் கடந்து போவதற்கு முன் இந்த கணமே நீங்கள் சிந்தியுங்கள். ஆம், சத்திய பாதையை நோக்கி உங்கள் லட்சிய பயணத்தை துவங்குங்கள். யார் அறிவார், மரணம் நம்மை எப்போதும் தழுவக்கூடும். எனவே நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள், மரணம் உங்களை முந்தும் முன். எல்லாம் வல்ல ஏக இறைவன் உங்களுக்கு நற்பேற்றை விளங்கி நற்பாதையை காட்டுவானாக. எல்லாம் வல்ல ஏக இறைவன் நமக்கு ஏகத்துவத்தின் பால் எங்களுடைய சிந்தனையை எடுத்துச் சென்று அவனுக்கு முற்றிலும் அடிபணிந்தவர்களாக எங்கள் வாழ்க்கையை ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த அமர்வை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். புகழனைத்தும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே உரித்தானதாகும்.